நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் பிரபாகர் அவர்களே.
வணக்கம். ஆஸ்திரேலிய வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது முதல் வணக்கம்.
சொல்லுங்களேன், உங்கள் கோவிட் அனுபவம் எப்படி இருந்தது? உங்களுக்கு எப்படி கொரோனா வந்தது? எப்படி மீண்டீங்க? அந்த கதையை சொல்லுங்களேன்.
உலகமெங்கும் இந்த கொரோனா பாதிப்பு இருக்கின்றதை நாம் எல்லாம் அறிவோம். அதில் இந்தியாவில் இப்போ கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுக்கொண்டிருக்கிறது. அதில் எனக்கும் கடந்த மாதம் அந்த தொற்று ஏற்பட்டது.
எப்படி தொற்று ஏற்பட்டதுன்னு
சொல்லுங்க. கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அனைவருமே மிக பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம். எனக்கு முதல் தடுப்பூசி போட்டுக்கொண்டேன். கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தடுப்பூசி போட்டுக்கொண்டேன். அதைத் தொடர்ந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 நாட்கள் இருந்து 20 நாட்கள் எங்கும் செல்லாமல் வீட்டில் இருப்பது என்ற முடிவோடு இருந்தேன். அலுவலகம் சேரலாமல் ஒரு அவசர காரியமாக கடந்த 27ஆம் தேதி நான் அலுவலகம் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த பொது வெளியில் பொது வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய சூழல் பெருமளவு குறைந்துவிட்டது. அதன் அடிப்படையில் நானும் எனது இருசக்கர வாகனத்தில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் சென்று வந்தேன். போகும்போது அந்த அலுவலகத்திற்கு வந்த நண்பர்கள் மூலமோ அல்லது பொது வெளியில் நான் சென்று திரும்பிய அந்த நேரத்தில் இப்போது காற்றில் தான் அந்த தொற்று பரவுவது என்பது பெருமளவு உள்ளது. அந்த வகையில் எனக்கும் அந்த காற்றின் மூலம் அந்த 27ஆம் தேதி அந்த தொற்று பரவியிருக்கலாம் என்பது மருத்துவர்களுடைய கணிப்பு. 27 நான் சென்று வந்தபோது 27 மாலை அல்லது 28 காலையில் எனக்கு லேசான ஒரு உடல் வலி அசதி இருந்தது. 2 நாட்களுக்கு அது இருந்தது. கொஞ்சம் கடுமையாக உடல் வலி என்பது தொடங்கியது. 28-29 வந்து காய்ச்சலும் தொடங்கிவிட்டது. இந்த சூழலில் தான் நான் சரி கொரோனா தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற அடிப்படையில் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று உடலை பரிசோதனை செய்து கொண்டேன். காய்ச்சல் இருப்பதையும் உடல் வலி இருப்பதையும் சொல்லும்போது மருத்துவர்கள் உடனடியாக ஊசி மூலம் எனக்கு மருந்தை செலுத்தி 5 நாட்களுக்கு மருந்தும் வழங்கினார்கள். 5 நாட்களும் என்போது எனக்கு ஒரு 4 நாட்களாகவே மருந்து சாப்பிட்டாலும் மிக கடுமையான உடல் வலி. மே மாதம் 4ஆம் தேதி நான் வந்து சரி இனிமேல் தாமதித்தால் சரியாக இருக்காது என்று கருதி சென்னையில் உள்ள நான் மடிப்பாக்கம் பகுதியில் வச்சுக்கிறேன் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று எனது தொற்று பரிசோதனையை மேற்கொண்டேன். 4ஆம் தேதி நான் பரிசோதனை 5ஆம் தேதி மாலை மாநகராட்சி அதிகாரிகள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி காலை நாங்கள் உங்களை நோக்கி வருகிறோம், நீங்கள் தயாராக இருங்கள், மருத்துவமனைக்கு செல்லலாம் என்ற அறிவுரை வழங்கினார்கள். அதோடு நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போக விருப்பமா அல்லது அரசு மருத்துவமனைக்கு போக விருப்பமா என்ற கேள்வியும் என்னுள் எழுப்பினார்கள். நான் அரசு மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவர்களிடம் தெரிவித்தேன். 6ஆம் தேதி காலையில் நாம் சந்திக்கலாம் என்று தெரிவித்துவிட்டார்கள். சென்னையில் உள்ள ஓமாந்துரார் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்ற முடிவோடு நாங்கள் இருவரும் பயணித்தோம். ஓமாந்துரார் மருத்துவமனைக்கு சென்று அங்கே எனக்கு தொற்று எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை சிடி ஸ்கேன் மூலம் அறிந்து கொண்டோம். 15% அளவிற்கு நுரையீரல் பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருந்தது. உடனடியாக மருத்துவர்கள் என்னை அங்கிருந்தக்கூடிய கொரோனா வார்டில் அனுமதித்தார்கள். அனுமதித்து உடனடியாக சிகிச்சையும் மேற்கொண்டார்கள் என்பதை தான் நான் சொல்ல வேண்டும்.
சரி, இப்போ மருத்துவமனையில் வந்து உங்களுக்கு எந்த வகையான சிகிச்சை ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்களேன்.
மருத்துவமனை என்பது பொதுவாக அரசு மருத்துவமனையினுடைய நிலையை பற்றி எல்லாருமே வந்து மோசமான ஒரு கருத்தை தான் வைத்திருக்கிறார்கள், பதிவும் செய்கிறார்கள். ஆனால் என்ன பொறுத்த அளவில் அங்கு நடந்த நிகழ்வு என்பது முற்றிலுமே மாறுபட்ட நிகழ்வு. நான் பலரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செஞ்சிருக்கிறேன். அப்போதும் நல்ல தேவையான ட்ரீட்மெண்ட்கள் தான் இருந்தது என்பதை சொல்ல வேண்டும். எனக்கு 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு எனக்கான சிகிச்சை தொடங்கியது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிகாலை 5 மணிக்கு செவிலியர்கள் வருவார்கள், எனக்கு இரத்த மாதிரி எடுத்து செல்வார்கள். தொடர்ந்து 6 மணியிலிருந்து என்னுடைய இரத்த அழுத்தம், என்னுடைய ஆக்சிஜன் லெவல், பிராணவாயுவினுடைய லெவல் எவ்வளவு இருக்கு என்பதை பரிசோதிப்பார்கள். இது அப்படியே 11-11:30 தொடரும். 9 மணிக்கு வந்து காலை உணவு அளிப்பார்கள். அதோடு சேர்ந்து அன்றைக்கான மாத்திரைகள், காலை மாத்திரையும் இரவு மாத்திரையும் வழங்கி செல்வார்கள். 10 மணியிலிருந்து மீண்டும் எனக்கு ஊசி மூலம் மருந்து செலுத்துவது, நரம்பு மூலம் எதிர்ப்பு சக்திக்கான மருந்தை செலுத்துவது, இது மாதிரியான பணிகள் தொடர்ந்து போயிட்டுருக்கோம்.
சரி, இப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டதா அல்லது உங்களோட கூட இருந்த பிற நோயாளிகளுக்கெல்லாம் ஆக்சிஜன் கொடுத்தாங்களா, என்ன மாதிரி?
ஏன்னா ஆரம்ப லெவல்னால எனக்கு வந்து அந்த ஆக்சிஜன் ஒரு 3 நாட்களுக்கு தேவைப்படவில்லை. ஆனால் என்னோட மற்ற இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தது. அதை வைத்து தான் பல்வேறு நோயாளிகளும் இருந்தார்கள், பாதுகாப்போடு இருந்தார்கள் தான் சொல்ல முடியும். அதிகம் பேர் வந்து மருத்துவமனைக்கு வரும்போதே கூடுதல், அதாவது தொற்று கண்டறிந்தவுடன் வராமல் தாமதித்து வருவதனால் அவங்களுக்கான அந்த தொற்று பரவல் என்பது அதிகம் இருந்தது. ஆனால் வரும்போதே அவங்க ஆக்சிஜன் தேவையோடு தான் வரக்கூடிய ஒரு கட்டாய நிலையில் பலரும் இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டும்.
இப்போ தமிழகத்தின் நிலைமையை எடுத்துக்கிட்டா, இப்போதைக்கு அங்கே வந்து இப்போ மருத்துவமனைகளில் வந்து இடம் இல்லை, ஆக்சிஜனுக்கு வழி இல்லை, மருந்துகள் போதுமான அளவு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் நடந்துகிட்டு?
அதாவது நீங்கள் சொல்கிற பார்வை ஒன்றும் அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் இருந்த மருத்துவமனையில், ஓமாந்தூரார் மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பது இல்லை. ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்ததை ஒழிய அதை மாற்று வடிவில் அதை சரி செய்தார்கள். ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய ஒரு கரிம், அது வந்து நம்ம ஓபன் மார்க்கெட்டில் வாங்கும்போது 1.5 லட்சம் வரை ஆகுது. அரசு வந்து அதை நிறைய கொள்முதல் செய்ததன் விளைவாக நியமா 30-40,000 மதிப்புள்ள அந்த கருவி, அது வந்து ஆரம்ப நிலையில் உள்ள, அதாவது 5 லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய, 5 லிட்டர் போதுமான அளவு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய கருவி போதுமானது. இதை ஏராளமாக அரசு வந்து வாங்கிருக்கு. அப்போ வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு வரக்கூடிய குறைந்த அளவில் பாதிப்பு இருப்பவர்களுக்கு உடனடியாக அந்த எப்படி நம்ம கம்ப்யூட்டர் மிஷின் சின்ன மிஷின் இருக்குமோ அது மாதிரியான ஒரு சிறிய அளவு உள்ள அந்த மிஷின் தான் அது. ஆனால் நாமளே வந்து அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம்.
சரி, இப்போதைக்கு அங்கே வந்து நிறைய பேர் கொரோனாவில் வந்து இறந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மாற்று கருத்தே இல்லை. அது வந்து ஏன்னா நான் தான் சொன்னேன், பாதிப்பை கண்டறிந்தவுடன் வருபவர்களுக்கான சூழல் என்பது வேறு, பாதிப்பை கண்டறிந்து தாமதமாக வருபவர்களுக்கான சூழல் என்பது வேறு. இதுதான் நம்ம அதை பார்க்கணும். அந்த தாமதமாக வருபவர்களுக்கான சூழல் தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இறப்பு என்பது. அந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து அங்கே தாமதம் வர்றதுனால அவங்களுக்கான அந்த இறப்பு சதவீதம் என்பது கூடுது. நம்ம மறுக்கவே முடியாது, இறக்கிறவங்க என்றதில் மறுக்கவே முடியாது, இறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
மிக்க நன்றி பிரபாகர் அவர்களே.
மிக்க நன்றி. தமிழ் நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.